മാവീരമകുടം. കരമ്പുരി മേജർ മറൈച്ചെൽവൻ. நெஞ்சுக்குள் நெறிப்பறித்தவன். அது 1999 ஆண்டின் மழைக்காலம். சினந்து களும் சின்ன பிள்ளையாய் விட்டுவிட்டு மழை தூறிக் கொண்டிருந்தது. மழை நேரம் காட்டின் தரை அமைப்பு எப்படி மாறிப்போயிருக்குமோ அந்த மாற்றம் அனைத்தும் நிறைந்த காட்டுக்குள்ளால் பெய்து கொண்டிருக்கும் மழையில் நனைந்தபடி காட்டு மரங்கள் சிந்தும் நீர்த்துளிகளால் விரைத்தபடி ஒரு அணி காட்டை உடர்த்து வேகமாக நடந்து கொண்டிருந்தது. அவர்களின் வலுவிற்கு அதிகமான சுமைகள். அவற்றோடும் மல்லாற்றிலிருந்து காடுகளுக்குள்ளால் கனகராயன்குளம் நோக்கி சளைக்காமல் நடந்து கொண்டிருந்தார்கள். அந்த அணி வீரர்களிலே மிக உயர்ந்தவனும் அகன்ற நெஞ்சோடும் ஒரு உருவம், நீண்ட கால்கள், பெருத்த கைகள், குழம்பி போன தலைமயிர், அடக்கான பல்வரிசை, சற்று மிதந்து நிற்கும் ஒரு பல், பொது நிறம், கண் குழிக்குள் அலையும் கண்கள் எங்கோ எதையோ தேடிக் கொண்டிருந்தன. இப்படி அடையாளங்களோடு ஒருவன், அவன்தான் அந்த அணியை வழிநடத்திச் செல்லும் அணித்தலைவன் மறைச்செல்வன். அவனது நெஞ்சுக்குள் எத்தனையோ ஏக்கங்கள், அதை முகத்தில் சிறிதும் வெளிக்காட்டாது. தனக்குள்ளேயே அடக்கிக் கொண்டு அணிகள் எட்ட வேண்டிய இலக்கை நோக்கி நகர்த்தி கொண்டிருந்தான். இடையில் எதிர்ப்பட்ட தடைகளை தாண்டிச் செல்ல அதிக நேரம் தாமதமாக வேண்டியிருந்தது. தொலைத்தொடர்பு கருவி அவனை அழைத்தது. ஏதோ கதைத்தான் இன்னும் இலக்குகளை ஏன் அடையவில்லை, தாக்குதல் தொடங்கிவிட்டது என்று தெரிவிக்கப்பட்டது. அவர்கள் எதிர்கொள்ள வேண்டிய தடைகள் ஏராளம். அதை தெரிந்தும் நாங்கள் இன்னும் கொஞ்ச நேரத்தில் குறித்த இடத்தில் நின்று தொடர்பெடுக்கிறோம் என்று கூறிவிட்டு உடனேயே தொடர்பை துண்டித்தான். போய் சேர வேண்டிய இடத்திற்கு அவர்கள் நிற்கும் இடத்திற்கு இடையில் நீண்ட அந்த காட்டு பகுதியை கடக்க அவர்களுக்கு அந்த நேரம் போதாது. அதுவும் படை முகாம்களை கடந்து போக வேண்டியிருந்தது. வேகமாக எல்லோரும் நடந்தார்கள். அந்த காட்டு பகுதி அவனுக்கு வழக்கமானது. மரங்கள் ஒவ்வொன்றையும் நன்கு அறிந்திருந்தான். ஜேசி குரு எதிர் நடவடிக்கையில் அவன் பங்கெடுத்திருந்த போது அதே இடங்களில் பிற நாட்கள் கண்விழித்து நின்றிருந்தான். அதே இடங்கள் ஒவ்வொன்றிலும் அவன் தன் தோழர்களை பிரிந்து தேம்பி இருக்கின்றான். அப்போதெல்லாம் இந்த ஆடலறிய உடைக்கோணும் என்று மனதுக்குள் குமரிக்கொள்வான். அது அவனுக்கும் அந்த மரங்களுக்கும் தான் தெரியும். தொடர் சண்டை காலத்தில் காவலரணில் கடந்த நாட்களில் ஆடலறி எறிகணைகள் சினமும் வெறுப்பும் ஊட்டுபவையாக இருந்தன. ஒன்றாய் பதுங்கு குழியில் இருந்து விட்டு தண்ணீர் எடுக்கவென வெளியில் சென்ற அவனில் அகவை குறைந்த தோழன் திரும்பி வரமாட்டான். அவன் அருகணை வீச்சில் வீரச்சாவடைந்தோ அல்லது விழுப்பும் பட்டோ இருப்பார். காணாத தோழனை தேடிச் சென்று இரத்த வெள்ளத்தில் காணும் வேலைகள் எல்லாம் சந்தித்தவன். இதற்கு காரணம் அந்த ஆட்லர்கள். அதை உடைக்க வேண்டும் என்ற மனதுக்குள் அப்போதே முடிவெடுத்துக் கொண்டான். அதற்காகவே தலைவருக்கு கடிதம் எழுதி அனுமதி பெற்று தன்னையே வருத்தி பயிற்சி எடுத்து இப்போது கரும்புலியாய் இலக்கு தேடிப் போகிறான். அவன் முதலில் நடந்த இடங்களை மீண்டும் காணுகின்ற போது மயிர் சிரித்தது. நடையை விரைவுபடுத்தி வேகமானார்கள். பொழுது கருகின்ற நேரம்தான் அந்த ராணுவ முகாமுக்கு அண்மையாக வந்திருந்தார்கள். இந்த தாக்குதல் வெற்றிகரமாக முடிய வேண்டும், தேசம் வேண்டியிருப்பது அதுவே. பன்னியில் பெரும் நிலங்கள் பகை வல்வளைப்பால் குறுகி கொண்டிருந்த காலம். நகரங்களையும் தெருக்களையும் கொஞ்சம் கொஞ்சமாய் நாடு விளந்து கொண்டிருந்தது. இந்த அச்ச சூழலில்தான் ஓட்டச்சற்று 1-2 என்று அம்பகாமம் பகுதியிலே முன்னேறி சில காவலர்களையும் விடுதலை புலிகளின் சில வெற்றிகளையும் எதிரிப்படை கைப்பற்றியது. வன்னியிலே மக்கள் திகைத்து நின்ற சூழலில் நெருக்கடி நிறைந்ததாய் உணர்ந்த அந்த நாட்களில் தலைவரோ உலகுக்கு புலிகளின் பலத்தை உணர்த்தும் நடவடிக்கைக்கான தாக்குதலில் இவர்களுக்கான திட்டத்தை வகுத்து கொடுத்தார். தேசத்துக்கும் போராட்டத்துக்கும் இடையூறும் நெருக்கடிகளும் வரும்போதுதான் இவர்களது பணி தேசத்துக்கு தேவைப்படுகின்றது. அவர்களும் அதை நிறைவேற்றிவிட வேண்டும் என்ற துடிப்போடுதானே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கண்டி வீதியை கடக்க வேண்டும். கண்டி வீதியை கடக்கின்ற போது அந்த அகன்ற தார் சாலை மலைப்பாம்பென நீண்டு வளைந்து கிடந்தது. அதை குறுக்கருத்து எதிரியின் கண்ணில் சிக்காது கடந்தார்கள். ஒருபுறம் அவர்கள் தேடி வந்த இலக்கு கனகராயன்குளம் படை முகாம், மறுபுறம் பவுனியா. இரண்டையுமே மறைச்செல்வன் திரும்ப திரும்ப பார்த்தான். பவுனியாவை பார்க்கின்ற போது வேறு பல நினைவுகள் அவனை சூழ்ந்தன. பவுனியா, அதுதான் அவன் பிறந்து வளர்ந்த இடம். அதற்கு மன்னருக்குமான நீடுகின்ற அந்த தெருக்கள், நினைவுகள் முழு ஒளிபரப்பு செய்தன. மன்னார் வவுனியா நெடுஞ்சாலையிலே அன்று நாள் 44 அப்பாவி தமிழ் மக்கள் சுட்டும் வெட்டியும் கொடூரமாக கொல்லப்பட்டார்கள். அவர்களது உயிரிழந்த சடலங்கள் ஆங்காங்கே வீதிகளில் எரிந்து மெரியாமலும் கிடந்தன. இந்த செய்தி உள்ளூர் செய்தி ஏடுகளில் பரவலாக வந்தபோது முகம் காணாத சொந்தங்களுக்காக இறங்கி சில கண்ணீர் துளிகள் சிந்தப்பட்டன. அப்பாவி மக்கள் படுகொலை என்று கண்ணை உறுத்தும் வகையில் பெரிய எழுத்தில் வெளிவந்த அந்த துயரம் மறுநாளே செய்தி ஏடுகள் போல் மறைந்து போனது. அது இன்னொரு துயர செய்தியை அவனுக்கு காவி வந்தது. அது அவர்கள் குடும்பத்தில் பெரிய இடியாக விழுந்தது. எல்லோரையும் போல அவர்களால் அந்த துயரத்தை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. என்னென்றுதான் தாங்குவது? ஊர்திகளை ஓட்டி குடும்பத்தை தாங்கிய அப்பாவை இழந்தீன் எப்படி அவர்களது வாழ்க்கை? சின்ன வயதில் அது அவனுக்கு பெரிய இழப்பு. அப்பாவை நினைத்து நினைத்து விம்முவான், அழுவான். யார்தான் என்ன செய்ய முடியும்? சிறிய குடும்பம், அவனும் அக்காவும் அம்மாவும் தான். ஒருவரது முகத்திலும் பெரிதாய் துயரம் குந்தி கொண்டிருந்தது. யாராலும் ஆற்றிவிட முடியாத அந்த துயர செய்தியோடு அவர்களது குடும்பம் நாளும் நாளும் அல்லற்பட்டுக் கொண்டிருந்தது. அம்மாவும் இவர்களுக்கு துணையாக நின்று மாடுகள் வளர்த்து வருவார். குடும்பத்தை நகர்த்தி சென்றாள். இவன் சின்ன வயதில் குளப்படிக்காரனாகவே இருந்தான். காலையில் எழுந்து மாட்டுப்பட்டிக்கு சென்று பால் கறந்துவிட்டு மாட்டுச்சாணம் அள்ளி போட்டுவிட்டு அவசர அவசரமாய் பள்ளிக்கு ஓடுவான். வந்து புத்தகங்களை வைத்துவிட்டு மாடு மேய்க்க போய்விடுவான். மாடு மேய்ப்பதும் வரம்புகளில் வயல்வெளிகளில் மூடி விளையாடுவதில் இவனது பொழுதுகள் கழியும். இதுவே இவனுக்கு மகிழ்ச்சி. அந்த வயல்கள் இவனோடு கொண்ட சொந்தத்தின் அடையாளமாக சின்ன சின்ன சிராய்ப்பு காயங்கள் எப்போதும் அவனது அடையாளங்களாயிருந்தன. ஊருக்குள் வரும் போராளிகளை பார்த்து ஆசைப்பட்டிருக்கின்றான். அவனோடு அவர்கள் சேர்ந்து கொள்ள வாய்ப்பு கிடைக்கவில்லை. அவனது இலட்சி ஆசைகள் நெருப்பாய் எரியாதை மறைத்து அம்மாவோடு செல்ல முன்வான். வளர வளர அந்த வேட்கை அவனை விட வளர்ந்தது. ராணுவ கட்டுப்பாட்டில் அவனது கிராமத்தில் போராளிகள் அலைகின்ற அலைச்சல், அவர்கள் சுமக்கும் வேதனைகள், நாட்கள் எல்லாம் அவனை போராட்டத்தில் இணைய வேண்டும் என்ற தீரத்தை ஏற்படுத்தின. பள்ளி பருவத்திலே அவன் போராட்டத்தில் இணைந்து கொண்டான். வயதுக்கு மீறிய வளர்ச்சி உடல் மட்டுமல்ல, அவனது எண்ணங்களும் செயற்பாடுகளும் அப்படியானது. உயர்ந்த எண்ணங்களும் தூர நோக்கு கொண்ட அவன் எதிலும் துடிப்பும் முன்னிற்கும் தன்மையும் கொண்டவன். தாக்குதல் கணங்கள் அவனை இன்னும் இன்னும் பட்டு தட்டின. கண்டி வீதியை கடந்து நடந்தான். அன்று 81 மில்லிமீட்டர் முட்டாரையும் தூக்கி கொண்டு நடக்கின்ற போது அவனுக்கு மட்டும் தெரியக்கூடிய வெப்ப மூச்சு, அவனுக்கு மட்டும் கேட்கக்கூடிய சத்தத்தில் ஆட்லரியை உடைக்க வேண்டும் என்ற மனம் சுருதி தப்பாது துடித்தது. நினைவுகள் கனத்தன. ஓயாத அலைகள் 3 ஆரம்பமாகி அடிக்கின்ற வேகத்துக்கு கனகராயன்குளம் மீது கரும்புலி அணிகள் ஆட்லரி பிரிவினரோடு இணைந்து தாக்க தொடங்கினர். சிறிதும் எதிர்பாராத இந்த தாக்குதலில் எதிரி திகைத்து திக்குமுக்காடினான். அவனது ஆயுத களஞ்சியம் வெடித்து சிதறியது. கட்டளை தளபதியாக இருந்த சிங்கள தளபதிகளுக்கு கரும்புலிகளின் வெடியதிர்வு சாவாய் கதவில் தட்டியது. அந்த பெரிய சமர் அரங்கே ஒரு நொடியில் மாறியது. தளபதிகள் மூட்டை முடிச்சு கட்ட எதிரிப்படை பின்வாங்கியது. இவர்களது இடங்கள் எங்கும் அகல அக்கல பரப்பி நின்ற எதிரிப்படை உடைந்த குளம் வற்றுவதைப் போல் மிக வேகமாக ஓடியது. அந்த சாவணியை எந்தவித இழப்புகளும் இல்லாது நடத்திவிட்டு மறைச்செல்வன் தலைவனான கரும்புலி அணி வெற்றிகரமாக தளம் திரும்பியது. வடகோர்மனையில் ஓயாதலைகள் அடித்த போது தென்மராட்சியில் பல இடங்களிலும் இவனது செயற்பாடுகள் இருந்தன. எப்போதும் தாயகத்தை பற்றியே நினைத்து கொண்ட அவன் வீரம் நாகர்கோயில் பகுதியில் இலக்கொன்றிற்காக விரைந்து கொண்டிருந்த பொழுதுதான் இலக்கை நெருங்கும் முயற்சியில் அவன் ஈடுபட்டு கொண்டிருக்கவும் எதிரிப்படை தாக்குதல் தொடங்கவும் சரியாக இருந்தது. இழப்புகள் எதுவும் இல்லாது பல தாக்குதல்களை நிகழ்த்தி தாய் நாட்டுக்காக வெற்றியை கொடுத்தவன் 10/5/2000 அன்று நாகர்கோயில் மண்ணிலே வீரகாவியமானான். ஆட்லரியை உடைக்க வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருந்த அந்த தேச புயல் துடிப்புலக்கின்ற போது தன் சாவிலே ஒரு செய்தியை இந்த நாட்டுக்கு சொல்லிவிட்டு போனது. அழுது கொண்டிருந்தால் அடிமைகளாவோம், துணிந்து எழுந்து நின்றுவிட்டால் வாழ்வோம் அல்லது வீரராய் சாவோம் என்று. கரும்புல் மேஜர் மறைச்செல்வனின் மாவீரமகுடம் கேட்டோம்.